கடந்த வாரத்துல இந்த 2 சாமுவேல் 21 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். ஒரு தலைப்பு நான் சொல்லியிருந்தேன், பஞ்சமும் பாவமும் அப்படின்ற தலைப்பு. தாவீதுக்கு 3 வருஷம் பஞ்சம் வந்தாலும் அந்த நேரத்துல பயங்கரமான கொடிதான பஞ்சம். முதல் வருஷத்துல அதை சமாளிச்சுக்கிட்ட தாவீது, 2வது வருஷத்துல சமாளிச்சுக்கிட்ட தாவீது, 3வது வருஷம்தான் தொடர்ந்து வரும்போது அதனுடைய கொடிதான தன்மையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போறாரு. ஏதோ ஆண்டவர் எனக்கு சொல்றாரு என்பதை அப்பதான் உணர்ற இல்லைங்களா. அவரு போய் தன்னையே தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கறத பார்க்கிறோம். இது ஏன் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது அவர் கேட்கும் போது ஆண்டவர் வந்து இது சவுல் செய்த ஒரு பாவத்துக்கு ஒரு அடையாளமாக வந்திருக்கிறது. சவுல் கிபியனைரே கொன்று அவர்களை பல விதங்கள் எத்தனையோ பேரை கொண்டு போட்டான், அதுக்காக வந்திருக்கிறது. இதுல வந்து சவுல் செய்த தப்பு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அரசாங்கம் சில நேரங்கள்ல தேசியவாதம் என்ற ஒரு பேர்ல எத்தனையோ தவறுகளை செய்யற மாதிரி, அந்த நேரத்துல இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த சவுல் இஸ்ரவேல் மேல உள்ள வைராக்கியத்தினால இதை தான் செய்ததாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் மேல இருந்த வைராக்கியம், அந்த தேசத்தின் மேல உள்ள பற்றுனால கிதியனரை அவன் கொன்றான், பல பேரை கொன்றான். இது தன்னையே ஒரு பலமான ராஜாவாக காமிச்சு கொள்றதுக்கு, ஞானமான ராஜா மாதிரி காமிச்சு கொள்றதுக்கு, கடந்த காலத்துல எப்பவோ கிதியனரோடு அந்த ஜட்ஜ செஞ்ச தவறான உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை நம்ம கடைபிடிக்க வேண்டியதில்லை என்றத அதை மாற்றும்படிக்கு ஒரு பொது நலத்தை நினைத்து, நான் ஒரு ராஜாவாக என்னுடைய சிறப்பு உரிமையை எடுத்துக்கொண்டு கடந்த அரசாங்கம் செய்த தவறையெல்லாம் நான் திருத்துகிறேன் அப்படின்ற எண்ணத்துல தான் அவரு அதை செய்தாரு. அந்த கிபியனைட்ஸ் ரொம்ப பக்தி உள்ள மக்களாக இருக்கிறத வரை பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் இப்படி அந்த 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 நேரத்துல சவுல் செய்தது அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சில நேரத்துல தாவீதுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி முழு ஆசாரியர்கள் இருந்த ஒரு நகரத்தையே அழிச்சு போட்டான். அந்த மாதிரி இந்த கிபியனைட்ஸ் அந்த டைம்ல அழிச்சிருக்கலாம். குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய நாமத்துல செய்த உடன்படிக்கைய அசட்டை பண்ணி அந்த மக்களை அவன் அழித்தான். அதுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல 3 வருஷம் பஞ்சம் வரும்படிக்கு ஆண்டவர் ஒரு தண்டனையை கொண்டு வந்தார். அப்படி அந்த பஞ்சமும் பாவத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கப்பட்ட மரண பரிகாரத்தை நம்ம பார்த்தோம். அநேக பேர் நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ற மாதிரி அவர் தாவீது பண்ணல. ஏன் இது நடக்கணும், அது ஏன் நடக்கணும், அந்த ஜெனரேஷன் சவுல் செஞ்ச தப்புக்கு இந்த ஜெனரேஷன் ஏன் தண்டிக்கிறீங்க, சவுல் தான் செத்து போனா இல்ல அவனோடு எல்லாம் போச்சு இப்ப ஏன் தண்டிக்கிறீங்கன்னு வாதம் பண்றது தாவீது பாக்கல. நம்ம எல்லாம் இருந்தா பண்ணிருப்போம் இல்லைங்களா, ஆண்டவர்கிட்ட ஏன் அது ஏன் நடக்கணும் ஏன் நடக்கணும் அப்படின்னு. ஆனா தாவீதுக்கு தெரியும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ரொம்ப ஆழமானது, அவர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவரை போய் யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர் எத்தனை நாள் கடந்து தண்டனை கொடுத்தாலும் அவர் கொடுக்கறது அவர் ஏன் டிலே பண்ணீங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கேட்க முடியாது. அவர் விருப்பத்தின்படி செய்யக்கூடிய தேவன், எத்தனை நாளானாலும் அவருக்கு முன்பதாக செய்த பாவத்தினுடைய குற்றம் குறையாது. அது இத்தனை நாள் கொடுக்காம இருந்தாரு சந்தோஷப்படணும், அவரு பொறுமையினால இப்ப கொடுக்கிறாருன்றதுனால. ஏன் இப்ப வந்துச்சு அதெல்லாம் ஆர்கியூ பண்ணாம தாவீது வாதம் பண்ணாம ஏன்னு கேக்குறத விட்டு, வைன்னு கேக்குறத விட்டு, வாட் எப்படி இதுக்கு பரிகாரம் செய்யுது, ஆண்டவரே தப்பு நடந்துருச்சு தண்டனை கொடுக்கறீங்க ஏன் கொடுக்கறீங்கன்னு நம்ம கேட்க கூடாது, அதுல இருந்து பரிகாரம் என்ன அதை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு போய் தாவீது கேக்குறத பார்க்கிறோம். ராஜாவாக இருந்தாலும் தன்னைத்தானே தாழ்த்தி அந்த அடிமைத்தனமா இருக்கிற அவங்க மைனாரிட்டி கிபியனைட்ஸ் இஸ்ரவேல் மக்கள் கூட இல்ல அவங்க கிட்ட போய் பாருங்களா தாழ்மையோடு அவர் கேட்கிறார், உங்களுக்கு நஷ்ட ஈடாக இழப்பீடாக நான் என்ன செய்வது. ஆண்டவர் வந்து இதை செய்ய வைக்கிறார், அவங்களுக்கு நடந்த இழப்புக்கு இந்த ராஜாவும் இந்த அரசாங்கமும் வந்து அவங்க கிட்ட கேட்கும்படிக்கு தங்களை கனப்படுத்துறார் இல்லைங்களா. கிபியனைட்ஸ் எத்தனை காலம் கஷ்டப்பட்டாங்க, இப்போ அந்த அரசாங்கமே அவர்கிட்ட வந்து கேட்கும்படிக்கு அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு பிளாங்க் செக் கொடுக்கற மாதிரி 4வது வசனத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க மாத்திரம் நீங்க ஜபம் பண்ணி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிச்சா போதும், நீங்க என்ன வேணும் கேளுங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட சர்ச்சைக்கு அப்படி கேட்டுச்சுன்னா நீங்க என்ன வேணும் கேளுங்க, நீங்க தாண்டி எங்களுக்காக ஜபம் பண்ணி இது பண்ணா போதும். உண்மையா சொல்றேன், சர்ச்சுடைய பவர் காண்டி ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த காரகி துணி போட்டுக்கிட்டு இருக்க அந்த சாது கிட்ட இந்த சாது கிட்ட ஓட மாட்டாங்க, சர்ச்சு கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா மெய்யான தேவனை கும்பிடுற ஆராதிக்கிற நீங்க உங்க ஜபத்தை தான் அவர் கேட்பாரு, நீங்க என்ன நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன கேட்கறீங்க அப்படின்னு தான் நம்ம கிட்ட வருவாங்க. இப்ப அப்படித்தான் இங்க வர மாதிரி, இந்த கிபியனைட்ஸ் கிட்ட வர மாதிரி தாவீது, எல்லா வரலாற்றுல எல்லா ராஜா ஞானமான ராஜாக்கள் அரசாங்கங்கள் சர்ச் கிட்ட தான் போயிருக்கிறாங்க இல்லைங்களா. அது அதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இவங்க தேவன் பக்தி உள்ள மக்களா இருப்பதனால பக்தி உள்ள ஆலோசனை சொல்றாங்க. இப்ப ஏன் சர்ச் கிட்ட ஆண்டவர் அனுப்புறது இல்ல தெரியுமா, இப்ப சர்ச் கிட்ட வந்தா என்ன வேணும்னு கேட்ட சர்ச் என்ன சொல்லும், எங்களுக்கு தங்கத்தை கொடுங்க, வெள்ளிய கொடுங்க, பணத்தை கொடுங்க. இவங்க பாருங்களேன், தங்கம் வேணாம் வெள்ளி வேணாம், என்னைக்கு சர்ச் அதை சொல்ல ஆரம்பிக்குதோ அப்பதான் சர்ச்சுக்கு பவர் வர்றவங்க. ஏன்னா சர்ச் இப்ப என்ன எப்படி இருக்குது, வெறும் பணம் தான், வெறும் ஆசீர்வாதம் தான், பணம் ஆசீர்வாதம் பணம் அது இது அதே தான் உபதேசம். எப்போ சர்ச் அதெல்லாம் விடுது, எங்களுக்கு பணம் வேணா வெள்ளி வேணா பொண்ணு வேணா, ரத்தத்தினால் ஏற்படுகிற பரிகாரத்தை நாங்கள் அறிவிக்கிறோம்னு இயேசுடைய பரிகாரத்தை அறிவிச்சதோ அப்பதான் சர்ச்சுக்கு பவர் வரும் இல்லைங்களா. இப்பெல்லாம் பணம் கிணம் இருக்கிறதுனாலதான் சர்ச்சுக்கே நம்ம நாட்டுல வல்லமை இல்லை, எல்லாம் கேலி பண்றாங்க, இது வெறும் பணம் கூட்டம் தான் அப்படின்னு. ரத்த பரிகாரத்தை நம்ம பிரீச் பண்ணோம். அந்த கிபியன் ஐட் பாருங்களேன், அவங்க சொல்றாங்க சவுலுடைய 7 மகன்கள் பெர்ஃபெக்ட் நம்பர் 7 அவர்கள் சபிக்கப்பட்ட விதத்தில் மரத்துல தூக்கு போடப்படணும், கர்த்தருக்கு முன்பதாக கிபியால போடப்படணும். இது ஏன் சவுல் செஞ்ச தப்புக்கு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் பாடத்தை நம்ம படிக்காம இருக்க கூடாது. பெற்றோர்களா இருக்கிறவங்க இப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நம்ம பிள்ளைகள் கூட அங்க எவ்வளவு பணக்காரா இருக்கிறாங்க பாரு, அந்த அரசியல்வாதி எவ்வளவு பணக்காரா இருக்கிறாங்க பாரு, அவங்க எவ்வளவு இது பணக்காரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைகளுக்காண்டி பாவ குற்றத்தை பேசுறக்கூடாது பாருங்களேன். நல்ல அரசியல்வாதியா இருந்து கொல்ல பண்ணி ஏழைகளை ஏமாத்தி அப்படி ஏத்தி ஏமாத்தி ஏமாத்தி பணக்கார சொத்து சேர்த்து வச்சா நம்ம செத்த பேருக்கு அந்த பாவம் நம்ம பிள்ளைகள் மேலத்தான் வரும். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறது இல்ல அரசியல்வாதிங்க, கொடுமை செய்யறவங்க. சவுல் நல்லா எல்லாரையும் கொண்டு குவித்து எல்லாம் பேர் வாங்கி பேர புகழை வாங்கி சேர்த்தான். இப்ப பாருங்க அவனுடைய சந்ததிக்கு எப்படி வருது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாவ குற்றத்தை ஒண்டி சேர்த்துட கூடாது. அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல, எவ்வளவு வீடு கட்டுறாங்க, அது தெரு தெருவா அவருக்கு 25 வீடு இருக்குது, அவருக்கு ஆடி கார் 4 இருக்குது, அதான் இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை சேர்க்கிறவங்க எவ்வளவு குற்றத்தை சேர்க்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எவ்வளவு பாவ குற்றம் வரும்னு தெரியாது. நம்ம பார்த்து இதுல பார்த்து படிக்கணும், ஒரு பெரிய ஆபத்து. சவுளுடைய பிள்ளைக அவங்களுடைய பேர பிள்ளைகளும் சவுளுடைய வழியிலேயே நடந்த மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த வசனம் ரத்த பிரியரான சவுளுடைய குடும்பம்னு சொல்லுது, அதனால அவர்களுக்கு வர தண்டனையை பார்க்கிறோம். அவங்களை கொன்ன விதம் பாத்தீங்கன்னா அந்த இடம் அந்த நேரம் அந்த வகை எல்லாமே கம்பீரமானது. அவங்க முதலாவது தேவனுடைய நீதியை திருப்தி செய்யறதுக்காக அவர்கள் சாபகரமா தூக்கு போடப்பட்டாங்க, கழுவில் ஏற்றப்பட்டாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மரணம், பயங்கரமா கொடுமையான மரணம் அது. அவங்க தூக்கு போடப்பட்டாங்க கிபியால சவுளுடைய ஊர்ல தூக்கு போடப்பட்டாங்க. அந்த மனுஷன் ஊருக்கு வெளியே அந்த மனுஷன் செஞ்ச பாவத்தினாலதான் இவங்க செத்தாங்கன்னு போடுறதுக்கு ஒரு அடையாளமாக பாருங்க. அதுவும் அறுப்பு காலத்துல, அறுப்பு கால ஆரம்பத்துல போடப்பட்டாங்க. இந்த பலியினால ஆண்டவருடைய கோபம் பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கு, அந்த ஊர்ல அறுப்பே இல்லாம போயிருச்சு. அந்த அறுப்பு மீண்டுமா வருவதற்காக அவர்கள் அறுப்பு கால ஆரம்பத்துல போடப்பட்டாங்க. 3 வருஷம் பஞ்சமா இருப்பதனால ஓகே, இதான் நம்ம பார்த்தோம். பஞ்சமும் பாவமும் மரண பரிகாரமும் போன வாரம் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்துல தொடர்ந்து 3 தலைப்புல படிப்போம் இன்னைக்கு. முதலாவது பாவத்தினுடைய அகோரமான விளைவுகளை நம்ம பார்ப்போம், பாவத்தினுடைய அகோரமான விளைவுகள். இரண்டாவதாக அந்த பாவத்தில் தப்புவதற்கு இருக்கக்கூடிய ரெண்டே வழிகள், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாவத்தின் விளைவுகள்ல இருந்து எப்படி தப்புறது, பாவத்தினுடைய விளைவுகளை முதலாவது பார்ப்போம். ஒரு நரக படமாக இருக்குங்க, அது படிச்சாவே ரொம்ப சோகம். 10-14 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களை தூக்கு போட்டாச்சு, தொங்குறாங்க 7 பிள்ளைங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள அந்த உடம்பு தூக்கு போட்டு அப்படியே வெட்டரங்கமாக கடவுளுடைய நீதி திருப்தி ஆகிற வரைக்கும், மீண்டுமாக அந்த அறுப்பு காலம் முடிஞ்சு மழை காலம் வந்து கடவுள் மழை அனுப்புற வரைக்கும் அவங்க உடம்பு அங்கேயே தொங்கிக்கிட்டு இருந்துச்சா, அப்படியே தொங்க விட்டு இருந்தார் பாருங்களா. 6 மாசம் ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் மழை காலம் அப்பதான், ஏப்ரல்ல தூக்கு போடப்பட்டாங்க அறுப்பு காலம் ஆரம்பம், அக்டோபர் வரைக்கும் உடம்பு தொங்கிட்டு இருந்தான். யோசிச்சு பாருங்க என்ன காட்சி, அங்க தொங்கிட்டு. இதை விட படம் என்ன, யூதர்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கரம், அது ரொம்ப பெரிய தீட்டது. உபாகமத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒருத்தனை மரத்துல தூக்கப்பட்டா அவனை வந்து அந்த நாள் இரவுக்குள்ள எடுத்துடணும் இல்லைங்களா, இயேசு அதனாலதான் எடுத்தாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்கள 6 மாசம் போட்டிருக்காங்க, யோசிச்சு பாருங்க என்ன கொடுமை. 6 மாசம் ஒரு யூதர் ரபி வந்து இந்த பகுதியே நம்ம வசன வேதத்துல இருந்து எடுத்துடணும்னாரு. ஏன்னா ஆண்டவர் பிரமாணத்துல அப்படி போட்டிருக்கும் போது அதுக்கு முரணாக இங்க செய்யறது போய் ஏற்றுக்கொண்டார்னு எப்படி சொல்ல முடியும், அவர் பிரமாணத்துக்கு விரோதமானது இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னா. இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க கொல்லப்பட்டது வந்து அவங்க செஞ்ச குற்றத்தினால தேவனுடைய அந்த தேசத்தினுடைய நீதினால அவங்க கொல்லப்படல, இவங்க கொல்லப்பட்டது அந்த தேசத்துடைய குற்றத்தை தாங்கள் சுமந்துகிட்டு மறிச்சாங்க. இப்ப அவங்க மேல சீட்டு இல்ல, தேசத்தின் மேல இருக்கிற சீட்டை தங்கள் மேல எடுத்துக்கொண்டதுனால், அந்த தேசத்துடைய சீட்டெல்லாம் தங்க மேல சுமக்கப்பட்டதுனால அவங்க தொங்கணும் பாருங்களேன். அது அதனாலதான் 6 மாசம் தொங்க விடுறாரு. ஒரு அடையாளமாக, ஒரு சின்னமாக அந்த தேசத்துடைய சீட்டுங்க, பஞ்சத்தினுடைய சீட்டு அவங்க மேல வரும்படிக்கு. பாருங்களேன் அவரு ஒரு எப்படி இருக்கும், 6 மாசம் ஒரு பாடி தொங்குச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், மிகவும் அருவருப்பான நிலையில அப்படியே தொங்குது 6 மாசம். இன்னொரு காட்சி அங்க பாருங்களேன், ஒரு காட்சியாக, ஒரு அருவருப்பான காட்சி, பாவத்தினுடைய விளைவினுடைய கோரத்தை நம் கண்ணால் பார்க்கும்படி. ஏன்னா பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அந்த மரணத்தினுடைய விளைவுகள் என்னென்ன நடக்கும்னு பார்க்கும்படிக்கு அந்த 6 மாசம் தொங்க விடுறது மாத்திரம் இல்லை, அந்த பகுதி வேற என்னவோ சொல்லுது, அந்த அவங்களை பெற்ற தாய், யோசிச்சு பாருங்க ஒரு தாய் அங்க முன்னாடி நின்றுகிட்டு அதை பார்க்கணும்னா எப்படி இருக்கும், உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா. அந்த அங்க ரிஸ்பான்ற பெண்ணு, அந்த பிள்ளைகளுடைய தாய், அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு அன்பு செஞ்சிருக்கலாம், அந்த பிள்ளைகள் தான் தங்களுடைய ஒரே நம்பிக்கையா இருக்கலாம். தான் பெற்ற அந்த குழந்தைங்க, கர்ப்ப வேதனை பெற்ற அந்த குழந்தைங்க வந்து அங்க தொங்குறாங்க, அந்த அம்மா அவங்களை அடக்கவும் பண்ண முடியாம அங்க இருந்து அந்த வேதனையில வயசான காலத்துல அது பாக்குது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அந்த கொடுமைய அந்த அவங்க தொங்குகிற இடத்துல பக்கத்திலேயே பாறாங்கல்ல ஒரு கந்த துணியை எடுத்து ஒரு டென்ட்ட போட்டுக்கிட்டு 6 மாசம் அங்கேயே குடியிருந்து அவங்க அந்த உடம்ப வந்து ஓநாய்களோ இல்ல கழுகுகளோ வந்து சாப்பிட்டு போகாதபடிக்கு விரட்டிக்கிட்டு, நைட்டு தூக்கம் இல்ல, பகல்ல விழிப்பு இருந்துகிட்டு 6 மாசம் ஓநாய்கள் சாப்பிடாம கழுகுகள் சாப்பிடாம அந்த உடம்ப பாத்துக்கிட்டான். ஏன்னா ஒரு சேட் சீன் பாருங்க, கொடுமை. தன் சொந்த பிள்ளைகள் தொங்குறாங்க, அழுகிட்டு இருக்க உடம்பு, அதை யாரும் சாப்பிட கூடாது, கழுகு வந்து சாப்பிட கூடாதுன்னு விரட்டுதான் அங்க இருந்துகிட்டு. ஏன்னா ஒரு ஹாரர் காட்சி, கழுகுகளோ ஓநாய்களோ துஷ்ட மிருகங்களோ. 10வது வசனம் படிங்க, அதுல போட்டிருக்கிறத பாருங்க.
வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மற்றும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகினும் இரவில் காட்டு மிருகங்களாகினும் அவர்கள் மேல் விட ஒட்டாது என்றார்.
விட ஒட்டாம ஈஸியாது, எத்தனை கழுகுகள் வந்து சுத்திட்டு இருக்கும் பணம் இருந்தா இல்லைங்களா, எத்தனை காக்காங்க வந்து சுத்திட்டு இருக்கும், ஆனா ஒரு காக்கா அந்த உடம்ப தொடாம விரட்டிக்கிட்டே இருந்துச்சான், விரட்டிக்கிட்டே அந்த பிள்ளைங்களுடைய 24/7 கண்ணு கூட முழிக்காம தூங்காம. அந்த கொடுத்த தீர்ப்பை அது மதிக்காம அவங்க உடம்பு தூங்கிட்டு போய் அடக்கம் பண்ண பார்த்துச்சேன்னு இல்லை, தன்னால் செய்ய முடிஞ்சது. அந்த உடம்பு தொங்குது, தான் பெத்த புள்ள, தான் வளர்த்த பிள்ளைங்க தொங்குது. அந்த பிள்ளைகள் மேல இருக்கிற அன்புல அந்த பிள்ளைகள் கழுகோ துஷ்ட மிருகங்களோ சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க துரத்தி துரத்தி விடுது. ரொம்ப ஒரு கட்டத்தை காட்சியில என்ன மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கோம். அதை பார்த்து பார்த்து ஒரு நாளா ரெண்டு நாளா ஒவ்வொரு நாளும் அந்த உடம்புகள் அழுகிட்டு இருக்கும் போது அதை பார்க்கற அழுற காட்சி என்ன, இது ஹாரர் மூவி மாதிரி எவ்வளவு கொடுமையான ஒரு காட்சி. பெத்தடிக்கலாம், நம்ம நினைச்சு பார்த்தா மனசே உருகிற ஒரு காட்சி. எவ்வளவுதான் அந்த என்னத்துக்கு நீ காக்கா எல்லாம் விரட்டுற, ஏன்னா உடம்பெல்லாம் ஒழுங்கா இருக்கா, அந்த உடம்பு ஒவ்வொரு நாளும் அழுகிட்டு இருக்கு, அழுகிட்டு இருக்கிற கெட்டு போயிட்டு இருக்கிற உடம்பு நாசாடிக்கிற உடம்ப போய் காக்கணும்னு அது பண்ணுதான். ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன் தன்னுடைய அன்பு ஒரு பக்கம், தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு அடங்காத பிள்ளைகளா இருக்குல்ல, அது மோசமான பிள்ளைகளா இருக்காத மாதிரி தெரியுது. ஏன்னா வேதம் நீதிமொழிகள் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு சொல்லி இருக்கிற சில்ட்ரன் ரொம்ப அடங்காத பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கார், நீதிமொழிகள் 30:17 தன் தாயை கேலி பண்ணி தாயை வெறுக்கிறவங்க. அதான் காலில தான் படிச்சோம், ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம், நீங்க அம்மானா தான் தெரியும் அவங்களுக்கு. ஒரு தாயை கேலி பண்ணி தாயை வெறுக்கிறவங்களுக்கு கழுகுகளுடைய குஞ்சி அவனுடைய கண்ணை சின்னு போட்டிருக்கு, நல்ல தாவே உனக்கு வராதுன்னு போட்டிருக்கு. இந்த பிள்ளைங்க ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா, நல்ல அப்பா அம்மா அம்மாக்கு கேட்கிற பிள்ளைகளா இருக்கலாம். அந்த மாதிரி நேசிச்சே என் பிள்ளைங்க இப்படி இறந்து போய் இப்படி தொங்குதேன்னு சொல்லி அது கீழ்படியாத ஒழுங்கில்லாத பிள்ளைங்கனால அவங்க செத்து போல, பாவத்தின் விளைவாக தங்களுடைய தாத்தா சவுளுடைய பாவத்தின் விளைவாகத்தான் இவங்க செத்து போனாங்கன்றதுக்கு ஒரு அன்பின் சின்னமாக அந்த உடம்புகளை காக்குது. எவ்வளவு டெலிகேட், பெண்களுக்கு ரொம்ப டெலிகேட்டுங்க. நம்ம ஊர்ல கல்லறைக்கே போக கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா, கல்லறைக்கெல்லாம் யூதர்களுக்கும் அப்படித்தான், கல்லறைக்கெல்லாம் உடம்பு அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு வாங்க. அந்த கொடுமை காட்சி 6 மாசம் மனசு உடையிற ஒவ்வொரு நாளும் உடஞ்சி அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன இந்த படம், என்ன இந்த படம். இங்க இருக்கிற நம்ம சில பேர் பெற்றோர்களா இருக்கிறோம், தாய்களா இருக்கிறோம், ஒரு பாடத்தை நீங்க படிக்கணும், ஒரு தாயா இருக்கிறதுனுடைய ஒரு ஒரு கொடுமைய நமக்கு இதுல காட்டுதுங்க. சந்தோஷம் தான் ஒரு விதத்துல தாயா இருக்கிறது, ஆனா அந்த தாயா இருக்கும் போது அந்த தாய் வந்து தன்னுடைய மனசையும் அன்பையும் பிள்ளைகள் மேல வச்சிடறாங்க. அது எத்தனாம் இதா இருந்தாலும் தெரியுமா, பிள்ளைகள் தான் பாசம். அந்த அன்புனால உங்க வாழ்க்கையே பல நேரங்களில் மனசு உடையிற அளவுக்கு வேதனைகள் வருது. ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து பாவத்துல பிறக்கிற பிள்ளைகள், பாவத்துல பிறந்து பாவத்தின் சாபத்துல பிறக்கிற பிள்ளைகளா இருப்பதனால் ஆண்டவர்னால ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாவத்தின் விளைவுகள், தங்கள் பாவமோ தங்கள் முப்பிதாக்களின் பாவத்தின் விளைவுகளோ அந்த பிள்ளைகள் மேல பழிக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம மனசு உடையாம இருக்க இல்லைங்களா, அது பிள்ளைகள் கெட்டு போறதும், பிள்ளைகள் ஒழுங்கில்லாம போறதும், வாழ்க்கையில அழியறதும், அது இது ஆகுறதும், அதெல்லாம் வருதை நம்ம பார்க்கும் போது என்ன உடையுது ஒரு தாய்க்கு மனசு, அந்த அம்மாக்கு மனசு உடையிற மாதிரி. பாவத்தின் விளைவுகள் கோரத்துல ஒரு அம்மாவாக இருக்கிறது விட ஒரு கொடுமை என்ன இருக்க முடியும், வெரி சேட் ஒரு விதத்துல. அதனாலதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னிலையில சில நேரங்களில் வேத என்ன சொல்லுதுன்னா, மலடிகளா இருக்கிறவர்கள் பிள்ளைகள் பெறாதவர்கள் பாக்கியவான்கள் என்ற அளவுக்கு வேதம் சொல்லுது. ஏன் பாவ உலகத்துல ஒரு விதத்துல தாயா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், பாவத்தின் விளைவுகளை பார்க்கும் போது மனசே நமக்கு உடைய. இந்த தாயை யோசிச்சு பாருங்களேன், 11வது வசனத்துல இத பார்த்த தாவீது தாங்க முடியல தாவீதுக்கு இல்லைங்களா. ஆனா அந்த மலையெல்லாம் வந்த பிறகு அதுல எவ்வளவு பரிதபித்தாருன்னா, அவர் போய் சவுளுடைய எலும்புகள் ஜேபேஸ் கிபியர் மக்கள் எடுத்துட்டு போய் அவன் உடம்ப, அவனு சவுளுடைய உடம்ப அப்படித்தான் தொங்க விட்டாங்க. சவுளும் யோனத்தானுடைய உடம்ப அந்த கேபிரியல் கிலியட் மக்கள் ஒரு வாட்டி சவுலை எங்களை காப்பாத்தினாரேன்னு சொல்லி அவருக்கு தைரியமா போய் அவர் உடம்ப எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாத உடத்துல அடக்கம் பண்ணாங்க, மரியாதை இல்ல ரகசியமா அடக்கம் பண்ணாங்க, எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா தாவீது போய் அதை கண்டுபிடிச்சு எங்க இருக்குன்னு சவுலோ ஜோனத்தானுடைய எலும்புகளை எடுத்துக்கிட்டு, இந்த 7 பிள்ளைகளுடைய எலும்பை எடுத்துக்கிட்டு ஒரு கனமான ராஜ மரியாதையோடு அவங்களுக்கு ஒரு அடக்கத்தை கொடுத்து ஒரு நல்ல கல்றையில அடக்கம் பண்ற இந்த ரிஸ்பா செஞ்சதை பார்த்து, அம்மா இப்படி உன் பிள்ளைகளுக்காக தவிக்கிறேன், வெரி சேட் காட்சி. என்ன இதுல நமக்கு பாடத்தை படிக்கிறோம், முதலாவது பாவத்தினுடைய பாவம் எவ்வளவு பெரிய வாத பாவம் எவ்வளவு பெரிய கோரம், பாவம் எவ்வளவு பெரிய டார்ச்சர் என்ற படத்தை வேதம் இதன் மூலமா நமக்கு உணர்த்துது உணர்த்துது. இந்த காட்சியின் மூலமா உணர்த்துது. இங்க அப்பா அங்க இருக்கிறோம், அம்மா அங்க இருக்கிறோம், ஏன் வாலிபர்கள் இருக்கிறோம். பாவத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்குவீங்களா இல்லையா? பாவம் உங்களுக்கு வாழ்க்கையில சீரியஸா தெரியுதா இல்லையா? இந்த காட்சியை பாருங்க. ஏன் இவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி? இதன் மூலமா ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? இந்த மாதிரி காட்சிகள் எத்தனை பார்க்கிறோம், எத்தனை பார்க்கிறோம், எனக்கு எப்படியோ தெரியாது. ஆனா கடவுளுடைய ஆளுகையில, கடவுளுடைய கணக்கின்படி முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு பிள்ளைகளுடைய விளைவுகள் வந்தே வருகிறது. நம்ம செய்யற பாவங்கள், அப்பாவாக, அம்மாவாக, வாலிபர்களாக நீங்க செய்யற பாவம் எவ்வளவு, என்னென்ன உருட்டு உத்தி எங்கெங்க போய் பாதிக்கும் நம்மளால சொல்லவே முடியாதுங்க. தாவீது செஞ்சாரு, அவர் செஞ்ச பாவம் அவரை மட்டுமா பாதிச்சு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தாரு, கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்தாரு, கடவுளுடைய சாட்சியை இழந்தாரு. ஆனா விசுவாசியாக எத்தனை விளைவுகள் அவர் வாழ்க்கையில, எத்தனை குடும்ப நஷ்டங்கள் அவர் வாழ்க்கையில. பாவத்தை நம்ம சீரியஸா எப்பத்தான் யோசிப்போம், எப்பத்தான் எடுத்துக்குவோம். எப்போ பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிறோமோ அப்பத்தாங்க நமக்கு ஒரு அதில் பரிகாரத்தை தேடுவோம், அதுல இருந்து தப்பிக்கிற வழிய தேடுவோம். எத்தனையோ பேர், சில பேர் நீங்க இன்னும் ரட்சிக்கப்படல. ஏன் ரட்சிக்கப்படல? பாவத்தை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல நீங்க, அதனாலதான் ரட்சிக்கப்படல. நீங்க விசுவாசியா வளர்றது இல்ல. இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள சுதந்திரத்துல ஏன் வளர்றது இல்ல? பாவத்தை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல நீங்க. எப்ப எடுத்துக்க போறோம்? இந்த காட்சியை பாருங்க. ஒரு ஒரு மிருதுவான பெண், கலரிக்க கூட போவாத பெண், தன்னுடைய சுனாமி மாதிரி தன்னுடைய மூதாதையுடைய பாவங்கள் தன் பிள்ளைகள் மேல பாயும் போது அதனோட விளைவை பார்த்து மனசு உடஞ்சி 6 மாசம் அவங்க தவிக்கிறாள். நம்ம அந்த பெண்ணுடைய நிலைமையில இருந்து அப்ப பார்த்து கத்துக்க போறோமா? ஏன் அங்க ஒண்டிதானா வச்சிருக்கிறாரு பாவம் வந்து வாழ்க்கைய? நமக்கு இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை காட்சிகள் நமக்கு ரெகுலரா காட்டுறாரு. இதெல்லாம் என்ன என்ன படிச்சுக்கிறீங்க? அங்க போய் வரும் பரிதாபப்பட்டுட்டு வந்து படிக்கிறதா? இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை பாக்குறோம்? ஒரே ஒரு வேட்டித்தனம் தான். திருமணத்துக்கு வெளியில நடக்கிற இல்ல திருமணத்துக்கு முன்பதாக நடக்கிற ஒரு வேட்டித்தனம், அது கர்ப்பத்துல போய் முடியுது. அந்த கர்ப்பத்தினால புள்ள பிறந்து அது அனாதையாக இவங்க குடும்பம் கெட்டு போய், வாழ்க்கை கெட்டு போய், எத்தனை விளைவுகள் அதனால வருது. எவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அதெல்லாம் நம்ம கண்ணுல கேக்குறது இல்ல, காதலில் பக்கத்துல எல்லாம் பாக்குறது இல்ல. எத்தனை கொடுமைகள், எத்தனை பேரு அனாதைகள், எத்தனை வறுமைகள், எத்தனை வேட்டித்தனங்கள், எத்தனை டைவர்ஸுங்க. இந்த டைவர்ஸ்ல எல்லாம் ட்ரக்ஸ், பிள்ளைகள் இல்லாத, அப்பா பெற்றோர்கள் இல்லாத அனாதைகள் பிள்ளைகள் எத்தனை நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஊர்ல, அதை நம்ம பாக்குறோமே. நான் ஒரு வாலிபம் காலமா இருக்கும்போது இந்த உலகத்தை பாக்குற பார்த்து வெறும் கிளாமர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? வெறும் கிளாமர் தான். ஆஹாஹா, சினிமால எவ்வளவு நல்லா நடக்குது, ஸ்போர்ட்ஸ் என்ன கிளாமர், பாம்பே, பெங்களூர், அமெரிக்கா, லாஸ் வேகஸ், என்ன கிளாமர், காரு, கிளாமர் வீடு, கிளாமரத்தான் அப்படியே மினுமினு உலகம் மினுக்கிற மாதிரி தெரியுது. சினிமாலாம் பார்த்தா அதே மினுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த கிளாமருக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுவாங்க, அங்க நடக்கிற பாவங்களுடைய விளைவாக எத்தனை கொடுமைகள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அதெல்லாம் நியூஸ்லயா காட்டுறாங்க, அதெல்லாம் யூடியூப்ல காட்டுறாங்க, ஒரு சினிமா நல்லா காட்டுறாங்க. ஆனா அந்த தப்பு செய்யறதும், வெட்டுறதும், குத்துறதும், வேசித்தனம் அதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, எவ்வளவு கொடுமைகள் இருக்கு நமக்கு தெரியுமா? எத்தனை கொடுமைகள் இருக்கு. நம்ம பிஹைண்ட் த சீன்ஸே பார்க்காத, சூப்பர்ஃபிஷியலா பார்க்க கூடாது. பாவத்தின் கொடுமை, கடவுள் தான் நம்ம கண்களை திறந்து இந்த உலகத்தின் மாயைக்கு பின்னாடி இருக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்க கத்துக்கணுங்க, ஆழமா பார்க்க கத்துக்கணும். ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி எவ்வளவு குற்றம், எவ்வளவு டிப்ரெஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், ஒரு கவர்ச்சி நடிகை, உடம்பெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு கவர்ச்சியா காட்டுறான், ஆனா அது பின்னாடி எத்தனை கொடுமைகள் இருக்கு, எத்தனை குற்றம், எத்தனை வேதனை, சூசைட் பண்ணிக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில குற்றத்தை தாங்க முடியாம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதோ, டிப்ரெஷன்ல போறதும், அஃபேரும், அதுவும் இது எவ்வளவு கொடுமைகள் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள் தானே. நீங்க போய் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாருங்க, ரிஸ்பா மாதிரி இடங்களுக்கு பாருங்க, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் ரிஸ்பா மாதிரி எத்தனை பெண்கள் பாவம், அந்த தாய்கள் தங்களுடைய பிள்ளைகள் பாவத்தின் விளைவுகளை துடிக்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கும் எத்தனை நம்ம பார்க்கிறோம். ஒரு விதத்துல பாவம் சுக்குநூறா உங்களை கிழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்தணும், அந்த ஓனாய் கிட்ட காப்பாத்தணும், இந்த பறவை கிட்ட காப்பாத்தணும்னு பாக்குறான். அந்த பிள்ளைகள் அழுகி போயிட்டு இருக்கு பிசாசுனால, இல்லைங்களா, அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும் போது எத்தனை கொடுமைகள் இந்த உலகத்துல பார்க்கிறோம், சோகமான காட்சிகள். ஒரு பாஸ்டர் எழுதுறாரு, ஏழு மகன்கள் சவுலுடைய பேர மகன்கள் அவனுடைய தாத்தாவுடைய குற்றத்துக்காக மரித்தார்கள். இது இன்னைக்கும் நடக்கிறதா? ஆமா, தொடர்ந்து நடக்கிறது. ஏன்? பாவம் காலாகாலத்துக்கு எதிர் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். காலாகாலத்துக்கு பரிகாரம் செய்யப்படாத எந்த பாவமும் காலாகாலத்துக்கு சந்ததி சந்ததியா எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்யறீங்களா, வாலிபர்களே உங்க அப்பா அம்மாவை கேட்காம அசிங்கமான காரியங்களை செய்யறது, சபிக்கிறது, அதெல்லாம் செய்யறீங்களா, காலா காலத்துக்கு எதிரொலிக்கும் அந்த பாவம். யோசிச்சு வச்சுக்காங்க, இட் நாட் சின் வில் ஃபைண்ட் யூ அவுட். பாவம்னு துரத்தாம விடாது. பாவத்தை எப்பதான் சீரியஸா எடுத்துக்க போறோம்? காலா காலத்துக்கு ரெவர்பரேட் டவுன் த்ரூ த டைம் த்ரூ ஜெனரேஷன் எழுதுறாரு. பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேலையும், பிள்ளைகளுடைய பாவங்கள் அவங்க பிள்ளைகள் மேலையும். சவுல் இறந்தா அவனுடைய பாவத்தின் விளைவுகள் அவனோட முடிய வேண்டியது தானே? ஆனா அப்படி இல்லை இந்த உலகத்துல. ஏன்னா நமக்கு அது காணுகிற மாதிரி இந்த உலகம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற கிளாமரான அந்த போர்வைக்கு பின்னாடி போய் பாருங்க, எத்தனை அநாத ஆசிரமங்கள்ல பிள்ளைகள், திருமணத்துக்கு வெளியில பிறந்த எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஓல்ட் ஏஜ்ல வாதைகள், எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த வியாதிகள், இந்த ஏஜ் வியாதி, அந்த கேன்சர் வியாதி, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பாருங்க, பிச்சைக்கார காலனிகளுக்கு போய் பாருங்க, தர்ம இடங்களுக்கு போங்க, ஜெயிலுக்கு போங்க, சென்ட்ரல் ஜெயில், லோக்கல் ஜெயிலுக்கெல்லாம் போய் பாருங்க, திருத்து பள்ளிக்கூடங்கள் இருக்கு அந்த இடங்களுக்கு போய் பாருங்க. ஏன் அந்த மாதிரி பிள்ளைகள், ஏன் அந்த மாதிரி கஷ்டங்கள், ஏன் அந்த மாதிரி வேதனைகள் காட்சிகள்? ஏன்னா பாவங்கள், இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். நாம் தாக்கும்படிக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு செய்யறாரு. பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கும்படிக்கு செய்யறாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நகரத்துல ஊர்ல எல்லாம் பார்க்கறோம், எல்லாம் பார்க்கறோம். ரிஸ்பாகளுக்கு ஐயோ, 6 மாசம் இந்த கொடுமைய பாத்துக்கிட்டு, அந்த அம்மா 6 மாசம் தான், எத்தனை பேர் வருஷம் 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 இந்த வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. தங்க பிள்ளைகள் பாவத்தின் விளைவா துடிக்கிறத பார்த்து வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. பாவம் இந்த உள்ள ரிஸ்பாகள் மாதிரி தங்க பிள்ளைகளை நேசிக்கிறவங்க, ஏன் இந்த கொடுமைகள், ஏன் இந்த கொடுமைகள், ஏன் இந்த காட்சிகள்? இந்த காட்சிகள்லாம் ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? பைபிளையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஏன் கொடுக்கிறாரு தெரியுமா? பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். எப்போ பாவத்தை சீரியஸா எடுத்துக்க போறீங்க? அதுக்கு தான் இந்த காட்சிகள், திருப்பி திருப்பி இந்த காட்சிகள். எப்போ சீரியஸா பிரியேக தேவன், பரிசுத்த தேவன், நித்திய தேவனுக்கு விரோதமா செய்கிற பாவத்தினுடைய தீட்டு எத்தனை காலம் ஆனாலும் தீராது. பெரிய பாவம், அது பயங்கரமான பாவம். கடவுள் அதனோட கோரத்தை நமக்கு உணர்த்தணும். எதுலையாவது வாழ்க்கையில விளையாடலாம், எது கூடியாவது வாழ்க்கையில நம்ம இது பண்ணலாம், பாவத்துல ஒண்டி விளையாடணும். பாவம் பொல்லாததுன்னு ஒரு புக்கு பாஸ்டர் பாலா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, அதை படிச்சு பாருங்க. அதான் பாவத்தினுடைய கோரம் தெரியாம கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க வளரவே முடியாதுங்க. பாவத்தினுடைய கோரம் தெரியாம ரட்சிப்பு கிட்ட வரவே முடியாது நீங்க. அந்த காட்சி தான் நமக்கு இங்க காட்சி. அந்த கோரம் தெரிஞ்சா என்ன ஆகும்? முதலாவது பாவத்தினுடைய அகோரம் தெரிஞ்சா என்ன முதல்ல நமக்கு வரணும்னா, ஐயோ பாஸ்டர், இந்த பாவத்தினால் வருகிற விளைவுகளுக்கு நான் எப்படி தப்புவேன் இல்லைங்களா? அதான என்ன பரிகாரம், என்ன பரிகாரம், நான் எப்படி தப்புறது? முப்பிதாக்கள் பாவத்துல நான் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அதனோட விளைவுகள் என்னால வருமே. கடவுளுக்கு விரோதமா செஞ்ச எந்த பாவமும் போவாது. வேதம் என்ன சொல்லுது? அந்த பாவத்தை, ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம மறைஞ்சிருந்து செய்யலாம், யாரும் தெரியாம செய்யலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கடவுள் இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? அவர் தன் முழு பிரசன்னத்தோடு இருந்து அந்த பாவத்தை பாக்குறார். அந்த பாவத்தை பார்த்த பாவத்தை அவர் சும்மா விட மாட்டார். அந்த கடவுள்கிட்ட விரோதமா செஞ்ச பாவங்கள் கோரங்க, அதுல இருந்து எப்படிங்க தப்புறது? ஒரு அவிவிசுவாசியா சொல்லுகிறேன், பாவத்துல இருந்து தப்புறதுக்கு ஒரு வழி என்ன? விசுவாசிகளுக்கும் நம்ம தப்பணும். ஏன் விசுவாசியா நம்ம பாவம் செய்யறது இல்லையா? நம்ம விசுவாசிகளா செய்யும் போது, தாவீது செய்யும் போது, அந்த பாவத்தின் விளைவுகளை தப்புவதற்கு நம்மளுடைய கடமைகள் என்ன? இது ரெண்ட பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது, பாவத்தினுடைய கோரத்தை உணர்ந்த அவிவிசுவாசி, நீ இந்த பாவத்தினுடைய, பாவத்துக்கு உனக்கு பரிகாரம் வேணுமா? இந்த பாவத்திலிருந்து நீ தப்பணுமா? ஒரே வழிதான், ஒரே ஒரு வழி தான். என்ன வழி? அர்ஜென்டா அவசரமாக இயேசு கிட்ட தனிப்பட்ட விதத்துல ஒரு உடன்படிக்கைய நீ செஞ்சுக்கணும். அது ஒண்ணு தான் உன்னை காப்பாற்ற போகுது. அர்ஜென்டாக அவசரமாக இயேசு கிட்ட நீ ஒரு உடன்படிக்கை செய்துக்கணும். இந்த பகுதி பாருங்க, இந்த கோரம்லாம் இருக்கும் போது ஒரு மனுஷன் இதுல தப்பிச்சுட்டான், ஒரு மனுஷன் இதுல தப்பிச்சான். பாவத்தினுடைய விளைவுகள் யாரு, யாருக்காவது தெரியுமா? மெப்பிபோசேத், ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவன், தேவனால் உண்மையாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசிச்சு பாருங்க, அந்த கிபியனைட் ஏழு சவுலுடைய பிள்ளைகள் சாகணும்னு நினைச்சொன்ன உடனே தாவீதுக்கு பக்கத்திலேயே இருந்த சவுலுடைய பிள்ளை யாரு? மெப்பிபோசேத். இல்லைங்களா, நெருங்கி கூடையா பிள்ளையா தத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் மெப்பிபோசேத். தன்னுடைய சாப்பாடு ஒவ்வொரு வேலையும் தன்னோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவனுக்கு சொன்ன உடனே ஒருவேளை மெப்பிபோசேத் கூடியே இருந்திருந்தா சவுலுடைய ஏழு பிள்ளைங்க சாகணும்னா மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும். ஐயோ, முதல் தான் தப்பிச்சோன்னு நினைச்சோம், இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம தாத்தாவுடைய பாவத்தினால முதல் தலை நம்ம தலைத்தான உருள போகுதுன்னு நினைச்சிருப்பான் இல்லையா? இல்லைங்களா, அவன் தலைத்தான் உருளும். ஏன்னா இந்த தண்டனை மேபி தாவீதுக்கு சொல்லி இருக்கலாம், தாவீதே நீ மெப்பிபோசேத் ரொம்ப நேசத்தான் தத்து எடுத்துக்கிட்ட, ஆனா நீதிக்கு காயத்தை கட்டி ஆகணும். கடவுள் ஜெப்தா பாரு, ஆணை பண்ணிட்டா அவர் பலி கொடுத்துட்டாரு, நீயும் மெப்பிபோசேத்தை கொடுத்துடணும்பா, ஏழு பிள்ளைகள் வேணும், ஆகவே மெப்பிபோசேத்தை எடுத்து தூக்கு போடுறதுக்கு கொடு. ஆனா இந்த மனுஷன் தப்பிச்சான்னு நமக்கு சொல்லப்படுது. எதன் மூலமா தப்பிச்சான்? ஏழாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகனை மெப்பிபோசேத்தை, யோனத்தான் மகன் மெப்பிபோசேத்தை தப்ப விட்டான். தி கிரேட்டஸ்ட் எஸ்கேப் அப்படின்னுவாங்க. இதை விட தப்பிக்கிறது எப்படி இருக்கு? எப்படி தப்பிச்சான் பாருங்க, பாருங்களா என்ன ஒரு படம், என்ன ஒரு படம். எதனால தப்பிச்சான்? தாவீதும் யோனத்தானும் தனிப்பட்ட விதத்தில் தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படை. ஓகே, என்ன ஒரு படம் இது? இது என்னன்னா, ரெண்டு சாமியில் 10 சவுல் தாவீதை விரட்டும் போது தாவீதோ யோனத்தானோ யாரும் இல்லாத இடத்துல தனியா போய் வயல்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட பண்ணிக்கிட்டாங்க. அப்பா யோனத்தான் சொன்னா, தாவீது நீ தான் ராஜாவாக வரப்போறன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பா எவ்வளவோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுனால எங்கெங்க விளைவுகள் வருமோ எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா, கர்த்தருடைய நாமத்துல என் புள்ளைய என் குடும்பத்தை நீ பாத்துக்குவியா, அவங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு நீ பாத்துக்குவியா அப்படின்னு உடனே கர்த்தருடைய நாமத்துல நான் உனக்கு செய்யறப்பான்னு யாரும் பார்க்கல. அவங்க ரெண்டு பேர் தனியா பர்சனலா செய்துக்கிட்ட உடன்படிக்கை கர்த்தருடைய நாமத்துல செஞ்சுக்கிட்டாங்க. தி கட் அ கவனன்ட் இங்கிலீஷ்ல வருது, ஒரு ஹெசட் கவனன்ட், ஒரு கிருபையின் உடன்படிக்கை. அது அந்த உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க. நான் உன் குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று சொன்னதுனால் இப்போ ஏழு சவுலுடைய குடும்பத்துல மகனுங்க வேணும்னு உடனே ராஜா என்ன செஞ்சாரு? பக்கத்துல எல்லாம் சொல்லி இருக்கலாம், மெப்பிபோசேத்தை எடுத்து கொடுப்பா, ஏழுல ஒருத்தனா போட்டு அவனை தூக்கி போடலான்னு தாவீது முன்னாடி வந்து நின்று இருப்பார். என்ன கொன்னுட்டு மெப்பிபோசேத்தை சொல்லுங்க, ஏன் அவ கர்த்தருடைய நாமத்துல சவுலுக்கு நான் இது ஜோனத்தானுக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறேன், அவன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விடுறதுக்கு நான் விட மாட்டேன். அவன் நீதிக்கும் மெப்பிபோசேத்துக்கு நடுவுல வந்து தாவீது நின்னார் அன்னைக்கு. ஏன்? அந்த உடன்படிக்கை நிமித்தமாக. உடன்படிக்கை பண்ணியாச்சு, அவனை தொட முடியாது, ஐயோ சாக வேண்டியவன், அவன் மேல தீட்டு வர வேண்டியது, நீதி வர வேண்டியது, சவுலுடைய வம்சத்துல பிறந்தவன், அவன் அழியணும் தான். ஆனா அவனுக்கு உடன்படிக்கையின் மூலமாக தப்பித்தான் பாருங்களேன். அவன் என் கண்மணி போல அவனை பாதுகாக்கிறதுக்கு என் உயிரை கூட கொடுப்பேன்னு தாவீது வந்து பயங்கரமா நின்னு வாதம் பண்ணிருக்கலாம், காப்பாத்தினாரு. பாருங்க, நீங்க ஒரு அவிசுவாசியா இருந்தா, ஆண்டவர் அறியாம இருந்தா, பாவத்தை ஒருபோதும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்த இல்லாம இருந்தா, உங்களுக்கு ஒரே வழி பாவத்தின் விளைவுகள்ல இருந்து உங்க வாழ்க்கையில தப்புறது எப்படி தெரியுமா? எத்தனை முப்பிதாக்கு செஞ்ச பாவங்கள்லாம் உருண்டு உங்க வாழ்க்கையில வந்து இன்னைக்கு தோல்விகள் சாபங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில, அதெல்லாம் அறுத்து போட்டு அந்த பாவத்தின் விளைவுகளை உடைக்கிற ஒரே வழி இயேசுடைய உடன்படிக்கையில, ஆதாமில இருந்து வந்த சாபத்துல நம்ம இருக்கிறோமே, கிரியேன் உடன்படிக்கையில, அதுதான் உங்களை வாட்டுது. அதனாலதான் சீர்கட்டு பாவத்துல பிறந்திருக்கிறீங்க. அதனாலதான் எங்க போனாலும் சாபம், திருமணத்துல சாபம், வேலையில சாபம், எதுலயுமே சாபம். ஏன்? ஆதாமின் தொமுக்கிதாக்கள் இருந்து வந்த சாபத்துல இருக்கிற நாம் அந்த உடன்படிக்கையிலிருந்து மாறி இயேசு கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும் போதுதான் அதுல இருந்து விளைவுகள்ல நீங்க தப்புறீங்க. இயேசுடைய காஸ்பல்ல அவர் அதனாலதான் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? கஷ்டப்பட்டு பார சுமக்கிறவர்களே, கஷ்டப்பட்டு ஏன் அப்படியே இருந்துகிட்டு இருக்க? ஏன் கிட்ட வா, என் கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் கிட்ட வாங்கும் போது எப்படி அவர்கிட்ட தனியா வந்து ஒரே வழி எப்படி இயேசு கிட்ட தனிப்பட்ட விதத்துல உடன்படிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அதை செஞ்சிருக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டம், ஏங்க எதை பார்த்தாலும் கஷ்டம்னு, இந்த கஷ்டம் தான் இருக்கும் உங்களுக்கு, வேற என்ன இருக்கும்? இயேசு கிட்ட உடன்படிக்கை, யோனத்தானும் தாவீதும் தனியா போய் எப்படி ஒரு உடன்படிக்கை செய்துகிட்டாங்களோ யாரும் இல்லாத போது, அந்த உடன்படிக்கை தான் நீதியில இருந்து அவனை காப்பாத்துச்சு, பாவத்தின் விளைவுகள்ல இருந்து அவனை காப்பாத்துச்சு. நீங்க அப்படி தனிப்பட்ட விதத்துல என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, இயேசு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறாரு, என்ன பாவத்தின் பரிகார பலியா மறிச்சிருக்கிறாருன்னு. சர்ச்சில் செய்யறது இல்ல, சர்ச்சில் செய்யற ஜபம் இல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு உங்களை அறியாமைய அப்பா அம்மா ஜெபம் பண்றதுனால, பைபிள் படின்றதுனால இல்ல, நீங்களா தனியா இயேசு கிட்ட போய், இயேசுவே என் வாழ்க்கையில பாவம் பயங்கரோன்றத நான் படிச்சுக்கிட்டேன், அதுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்கன்னு நான் படிச்சுக்கிட்டேன், என் இருதயத்துக்குள்ள வாங்க இயேசுவே, நீங்க தான் என்னுடைய ஆண்டவர், என் பாவத்துக்காக நான் மரித்து உம்மை நான் நம்புகிறேன், இந்த உடன்படிக்கையில என்னை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி செஞ்சிருக்கிறீங்களா? அந்த உடன்படிக்கை மட்டும்தான் உங்களை காப்பாற்று. தனியா போய் இயேசு கிட்ட செஞ்சிருக்கிறீங்களா? அது கூட்டத்துல சபையில நடக்கிறது இல்ல, கூட்டத்துல ஆமையு சொல்லிட்டு போறதுனால, ஜெபிச்சுட்டு போறதுனால நடக்காது. எப்போ உங்க வாழ்க்கையில பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுன மாதிரி உணர்ந்து தனியா உங்க வீட்டு அறையிலயோ நடக்கும் போதோ வெளியிலயோ போய் இயேசு கிட்ட பேசிக்கிட்டு பயந்தியோ பேசி, ஆண்டவரே என் பாவத்தின் விளைவுகள்னாலதான் என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, இளைப்பாறுதல் இல்ல, சாபமான நிறைந்திருக்கிறது, இதெல்லாம் என் முக்கிதாக்குமே, என் பாவத்து தான் காரணம், இந்த பாவத்துல இருந்து தப்புறதுக்கு நீங்க ஒண்ணுதான் எனக்கு வழி, எனக்காக பரிகார பலியாக ரத்த சிந்தினவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாவ மன்னிப்பையும் அவர்கிட்ட உங்க விசுவாசத்தையும் மனம் திரும்பலையும் சொல்லி ஹிருதயத்துக்குள்ள வாங்க, ஏ ஆண்டவரா இருந்தேன்னு கேப்பீங்களா? அது ஒண்ணு தாங்க உங்களை காப்பாற்றும். வருங்களேன் இந்த உடன்படிக்கையின் அதிசயம், அதை செஞ்சிருக்கிறீங்களா? முதல்ல யோசிச்சு பாருங்க, இதனோட மகிமை என்னன்னா, மெஃபிபோசேத்துக்கு சவுலினால வருகிற சாபத்துல இருந்து தப்புது மாதிரம் இல்ல, இதுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த உடன்படிக்கையினால தாவீது என்னென்ன செஞ்சாரு? மெஃபிபோசேத்தை புள்ளையாட்டத்தை எடுத்துக்கிட்டாரு, மெஃபிபோசேத்துக்கு ராயல் பேலஸ்ல இடம், சவுலுடைய எல்லா சொத்துகள் திருப்பி கொடுக்கிறாரு. ஆனா நமக்கு ஆண்டவர் எப்படி செய்யறான்னு தெரியாது. எத்தனை நாள் நீங்க பாவத்துல இருந்திருந்தாலும் சரி, அந்த பாவத்துல எத்தனை விளைவுகள் அனுபவிச்சிருந்தாலும் சரி, அதையெல்லாம் மீட்டு அதெல்லாம் ஆசீர்வாதமாக உங்கள் துக்கங்களே சந்தோஷங்களாக மாத்துக்கிறாருங்க. கிறிஸ்தவ நாடகம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, நான் பார்த்திருக்கேன், 50 வருஷம் 60 வருஷம் கூட நாடகம் போடுவாங்க, ஆனா இயேசுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் உறவு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? நீ கேட்டு பாருங்க, சர்ச்சுக்கு வர்றது, பைபிள் படிக்கிறீங்களா, பிரேயர் பண்றீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. இயேசுக்கும் உங்களுக்கும் ஒரு உயிருள்ள உடன்படிக்கையின் உறவு ரெகுலரா இருக்கா? அது ஒண்ணுதான் காப்பாற்று, அது ஒண்ணுதான் காப்பாற்று. அதுதான் உங்களை கடவுளுடைய பிள்ளையாக இயேசு மாத்திட்டு, பிதாவே கால பார்த்த மாதிரி பிதா உங்களை பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டு உங்களை நீதிமான் ஆக்கி பரிபூர்ணம் ஆக்கி நித்திய சுதந்திரத்தை கொடுத்து அந்த மெஃபிபோசேத்துக்கு எல்லா வேலைக்காரங்க கொடுத்த மாதிரி இன்னுமே வாழ்க்கையில உங்களுக்கு சாபம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது கெட்டது நடக்காது, ஒவ்வொரு நாளும் உங்க நன்மைக்காக ரிவர்ஸ்ல வேலை செய்யும். நீங்க எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலயோ வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நல்ல, உங்க வேலைக்காரனா பராமரிப்பே மாறிடும். என்ன ஒரு ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க, வரும் பாவத்தின் விளைவுகள் கஷ்டங்கள் ரிஸ்பா மாறி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிற நம்ம, ஏன் எங்க பாரு எனக்கு வேதனை இருக்கிறத வாழ்க்கைய மாற்றி போட்டுறாரே இயேசு. அந்த வாழ்க்கை சூழ்நிலைகளே நமக்கு வேலைக்காரங்களாக மாறி நமக்கு ஆசீர்வாதமாக மாறுதே. ஏன் அவர்கிட்ட உடன்படிச்சு செய்ய வர்றது இல்லை? ஆனா வர்றது இல்லை, நான் இதான் பிரச்சனை. பாவம் நம்மளை விடுறது இல்லை, அவர் விடுறது இல்லை. இன்னைக்கு அதை கேட்டு பாருங்க, இன்னைக்கு இயேசு கிட்ட வாங்க, இன்னைக்கு இயேசு கிட்ட வாங்க. இல்லங்க பாஸ்டர், இப்பதான் எனக்கு 15 வயசு 18 வயசு, நான் நேரா வரேன், எனக்கு ரொம்ப லேட்டா டைம் இருக்குது. என்ன எத்தனை தான் பாவத்தின் விளைவுகளை அனுபவிக்க போறீங்க? எவ்வளவு சீக்கிரம் வரமோ அவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை செழிக்குமே, வாழ்க்கை செழிக்குமே. என்ன டைம் இருக்குன்னு நமக்கு கேரண்டி இருக்கா? போன வாரம் தான் மூணு பசங்க எல்லாருமே 18 வயசு கீழே, யாருக்குமே லைசன்ஸ் இல்ல, பைக்ல உட்காந்துகிட்டு போய் ஒரு இடத்துல கம்பத்துல எடுத்து மூணு பேரும் ஸ்பாட்ல செத்துட்டாங்க. எப்ப நமக்கு வயசு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? வாழ்க்கையில ரொம்ப அர்ஜென்டா செய்ய வேண்டியது. இல்ல நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு எது கூட உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் இருக்கு அது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாம். ரொம்ப அர்ஜென்டா நீங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியா செய்ய வேண்டியது இயேசுவோடு ஒரு உடன்படிக்கைங்க. அதை செஞ்சுட்டா யூ ஆர் சேஃப். சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் எடுத்துருங்க, இன்சூரன்ஸ் எடுத்துட்டா ஏதாவது ஆச்சுன்னா உடனே இந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஊசலாட உங்க வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் சாபத்தை சேர்க்கறீங்க, ரத்த பலிய கூட்டுறீங்க. ஏன் இயேசுகிட்ட உடனே உடன்படிக்கை செய்யக்கூடாதா? இன்று வாங்கல, முதல் தடவை இருக்கலாம், 10,000 தடவை இருக்கலாம், இயேசுகிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஓகே, பாவத்தில இருந்து, பாவத்தின் விளைவுகள்ல இருந்து அபிவிசுவாசியா எப்படி தப்புறது? ஒரே வழிதான். நீ வாழ்க்கையில என்னன்னா செஞ்சு பாருங்க, எங்கன்னா பண்ணி பாருங்க, ஒரே வழிதான். இயேசுகிட்ட தனிப்பட்ட ஒரு உறவுல ஒரு உடன்படிக்கை செய்துகிட்டு மனம் திரும்பி அவர் விசுவாசத்தின் மூலமா அவரோடு உடன்படிக்கையில் சேர்ந்துதான் எத்தனை காலம் உருண்டுகிட்டு இருந்த பாவத்தின் விளைவுகள்ல இருந்து நாம் அறுக்கப்பட்டு நாம் ஆசீர்வாதத்தின் பாதையில நம்ம போக ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அது அருமையா படத்துல நம்ம நசிபசத்தை பார்க்கிறோம். விசுவாசிகளாக நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு பாருங்க. இன்னைக்கு காலையில நம்ம கம்யூனியன் எடுத்தோம். சில நேரங்களில் விசுவாசிகளாக நீங்க சந்தேகப்படலாம், ஒருவேளை நியாய தீர்ப்பு வரும்போது இயேசு நம்மளை காப்பாத்துவாரா? நீ கம்யூனியன் எடுக்கும் போது நம்ம காலையில யோசிச்சோம் இல்லைங்களா, நம் முப்பிதாக்கள் பாவங்கள் நம் பாவங்கள் அதெல்லாம் நம்ம மேல சுமத்தப்படாதா? நசிபோஷத்து மாதிரி நமக்கு எல்லாம் நல்லது நடக்குமா? தாவீது பாவ மனுஷன், அந்த மனுஷனே யோனத்தானுக்கு பண்ண ப்ராமிஸுக்கு தான் முன்னாடி வந்து நின்னாரு. தாவீதை விட பெரியவர், தாவீதை விட சிறந்தவர், உண்மை அங்குள்ளவர். அந்த இயேசு பண்ண ப்ராமிஸ் உடன்படிக்கை காக்காம இருப்பாரா? கடவுளுடைய நீதி ஒரு நாள் நியாய தீர்க்கு உலகத்தையே நியாயம் தீர்க்க வரும்போது நம்ம மேல அவருடைய பாவ நீதி கோபாக்கினு காலில் படிச்சோம். அந்த கோபாக்கின நம்ம மேல வர பாய வரும்போது அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அவர் வந்து நிற்பார். என் மேல, ஏன்னா தேவனுடைய நீதிக்கும் கோபானிக்கும் நடுவுல நிக்கிறது தான் அவர் செய்யற உடன்படிக்கை. அதுல இருந்து நம்மளை காப்பாத்துகிற தேவன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மேல நாம் எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறவர்கள நம்மளை காப்பாத்துற அது எப்படி நிச்சயமா எனக்கு தெரியும்? நான் எப்படி நிச்சயமா பாவத்தின் விளைவுகளை தப்புவேன்னு தெரியும்? எப்படி என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதிப்படுத்துறது? எப்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா உறுதிப்படுத்துறது? விசுவாசிகளாகவும் நம்மளுடைய பாவத்தின் விளைவுகளை நம்ம சந்திக்கலாம், தாவீது பண்ற மாதிரி இல்லைங்களா? அதனால நம்ம எப்படிங்க தப்புறது? இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்குது. ரோமர் 8:13 சொல்லுது, மாம்ச விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இது வந்து விசுவாசிகளுக்கு கடமையா எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இயேசு என்ன ரட்சித்துட்டாரு, நான் இன்ன பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு, ஆடுவோம் பாடுவோம் கூத்தாடுவோம் அதுவா நம்ம வாழ வேண்டியது அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம் சில பேர் இல்லைங்களா? ஒருவேளை உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க பரலோகத்துக்கு போகலாம். ஆனா இந்த உலகத்துல உங்க பாவத்தின் விளைவுகள் பயங்கரமா அனுபவிச்சு சித்திரவதை அனுபவிச்சு தான் போவீங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன வழி? இயேசுனால் ரட்சிக்கப்பட்ட நாம் நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இருப்பதனால் இன்னமே பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தினால் நாம் மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டியதில்லை, பிழைத்தால் நம்ம சாவோம்னு, அதனோட விளைவுகளை நம்ம அனுபவிப்போம்னு. ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நாம் பிழைப்போம். எப்படிங்க நான் ரட்சிப்பின் உறுதியில வளர்றது? எப்படி நான் பாவத்தின் விளைவுகளை விசுவாசியாக வாழ்க்கையில அனுபவிக்காம இருக்கிறது? எப்படி பாவத்தை கொன்று நீதியை பின்பற்றுகிற வாழ்க்கை முறையை தொடர்ந்து நம்ம வச்சிருக்கணும். பாவத்தை கொல்லணும் நம்ம வாழ்க்கை. ஐயோ பாஸ்டர், அது ஈஸி இல்லைங்களே, சில பாவங்கள்லாம் எத்தனையோ வருஷங்கள் ராட்சசங்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கேன்னா இந்த பகுதி நமக்கு படிசையில எப்படி முடியுதுன்னா, பிலிஸ்தியர் ராட்சசங்களை தாவீது அவருடைய மக்கள் கொல்றதுல முடியுது. அதுல சில பாடங்களை படிச்சுக்குவோம். இதுல 4 ராட்சசங்க வராங்க, ஒன்னுக்கு அடுத்து. நான் ஏற்கனவே சொன்னேன், 21 இருந்து 24 வரைக்கும் வர அதிகாரங்கள் வந்து ஒண்ணு கடித்து எழுதப்பட்டது இல்ல. தாவீதுடைய ஆளுகையில் இருந்த எத்தனையோ நிகழ்ச்சிகள், விட்டு போன நிகழ்ச்சிகள் இங்க சேர்த்து கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. ஒன்னு சாமியல் கடைசி பகுதி அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த நாலு ராட்சசங்களும் வேறு காலங்களை திருப்பி திருப்பி வந்து தாவீதுக்கு சொல்ல கொடுத்தவங்க தான். இந்த ராட்சசங்க என்ன குறிக்குது? தேவனுடைய மக்கள் தாங்கள் சுதந்திரிக்கப்பட்ட அந்த பூமியில, அந்த வாக்குத்தத்தம் பூமியில சுதந்திரத்தை அனுபவிக்காத படிக்க எப்ப பார் தடை பண்ற பிசாசின் கருவிகள் தான் இவங்க. அதனால ஆவிக்குரிய சத்ருக்கள் தான் இவங்க. இஸ்ரவேல் வந்து ராட்சசங்களுக்கு ரொம்ப பயந்தாங்கன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஆரம்பத்துல கானான் தேசம் வர்றதுக்கே அந்த 12 தூதுவர்களை அனுப்பும் போது என்ன ஆச்சு? அந்த 12 தூதுவர்களை அனுப்பி ஐயோ ராட்சசங்க மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் எங்க நிக்க முடியும், அந்த ராட்சசங்களுக்கு எதிர்க்க பயந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்கள, அவங்க அவிசுவாசத்தை பார்த்து ராட்சசங்க எதிர்க்கலன்னா நீங்க 40 வருஷம் இந்த ஜெனரேஷனை சுத்தி 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 அவங்க அழியிற வரைக்கும் உடல அவங்கள இல்லைங்களா. ஏன் ராட்சசங்களை அவங்க எதிர்க்க மறந்துட்டு விசுவாசத்தினால அந்த ராட்சசங்களை வெல்ல மறுத்தார்கள். அதனால அவங்க வாழ்க்கை சுதந்திர ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் அனுபவிக்க முடியாம வீணா போச்சு. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களா நம்ம இருந்துடலாம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா பாவத்தை கொல்ல மாட்டேன், எனக்கு இருக்கிற எங்க இருக்கிற பாவத்தை கொல்ல மாட்டேன்னு பாவத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு ஆண்டவருடைய எந்த சுதந்திர ஆசீர்வாதங்களும் அனுபவிக்காத விசுவாசியா நம்ம இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை எஞ்சி இருக்கிற பாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம இருந்துடலாம், ஆண்டவருடைய பலத்துல அது மேற்கொள்ளாம இருந்துடலாம். பாருங்க, இந்த எப்போ இஸ்ரவேலுக்கு வெற்றி, அவங்க ஆளுகை எல்லாம் பெருகிச்சு, எப்போ எப்போ ஒரு சிறு பையன் ஏன் தைரியத்தோட அந்த ராட்சசை எதிர்க்க வந்தானோ, யாரு? தாவீது. எப்போ அந்த கோலியாத்தை கொன்னானோ வந்து தைரியத்தோடு விசுவாச சின்ன பையன்தான், ஆனா அதை கொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க வெற்றியின் ஆளுகை ஆரம்பாச்சு, வெற்றியின் மேல வெற்றி. இங்க அது ஒரு ராட்சசம் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் தாவீதுடைய ஆளுகையில பல ராட்சசங்க வந்திருக்காங்க. அதனோட சில குறிப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வேகமா அதை பார்ப்போம். முதல் ராட்சசம் பாத்தீங்கன்னா இஷ்டி பெனோ அப்படின்றத, அவன் வந்து ராட்சச பிள்ளைகள்ல ஒரு புள்ள. அவனுக்கு வந்து படிங்க 16, இது வந்து இந்த நாலு ராட்சசங்களை வெட்டுறத கதையை நாம் பார்க்கிறோம். இது நம்மளுடைய மூதாதையர்கள் பியூரிட்டன்ஸும் சரி, டேவிட் ஜெரேமியான்னு ஒருத்தர் பெரிய பிரசங்கி வருகிறார், அவங்க எல்லாம் எடுக்கிற பிரசங்கங்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ராட்சசங்களை வெட்டணும் விசுவாசிகளுடைய கடமை. எதை ஒரு ஓமானமா ஒரு அடையாளமா பயன்படுத்துறாங்க, என்ன ராட்சசம்? நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வளர முடியாம நம்மளை தடை செய்கிற பாவங்கள், அது பெரிய பழக்கமா இருக்கலாம், அநேக நேரங்கள் நம்முடைய சோம்பேறித்தனமா இருக்கலாம். ஒருத்தர் சோம்பேறித்தனம் ஒரு ராட்சசன்ற, சில பேர் சோம்பேறித்தனத்தினால பயன்படிக்க முடியறதில்ல, சோம்பேறித்தனத்தினால எந்திரிச்சு ஜபம் பண்ண முடியறதில்ல, அது ஒரு ராட்சசம். அந்த மாதிரி பல ராட்சசங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வளர முடியாம நம்மள செய்யலாம். நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம், அது ரொம்ப நாள் இருக்கலாம், அதனால ஆண்டவருக்குள்ள வளர முடியாம நம்மள தடை பண்ணிக்கலாம். அதனால பல விளைவுகள் தான் இதுக்கு ஒரு ராட்சச என்ன இச்ச, அதனால எப்படி அனுபவிச்சா இருப்பாருங்க இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி அனுபவிக்கலாம். நம்ம அந்த பாவத்தினால பல வருஷங்கள் அதை எதிர்க்க முடியாம தோல்விகளும் வேதனைகளும் ஆண்டவருடைய சிச்சையை நம்ம அனுபவிக்கலாம். அதை வெட்டணும்ன்ற அதை வெட்டுறதுக்கு அதோட பாடல்களை இதுல அருமையா நமக்கு போட்டிருக்கு. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, வேகமா இதை பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது அந்த ராட்சசத்தை என்ன செய்யறாரு, ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெங்கல ஈட்டிய வச்சுக்கிட்டு பாருங்களா, ஒரு புது விதமான பட்டயத்தை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ண வந்திருக்கிறான். தாவீது எப்பவும் போல வாருக்கு போயிருக்கிறாரு, அவருக்கு போய் மேனேஜ் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா இங்க என்ன ஆகுது, தொடர்ந்து அவருக்கு வார் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப வயசு ஆச்சு, அவருக்கு வீக் ஆகி அந்த ராட்சச வந்து அவர் வீக்கா இருக்கிறத அறிஞ்சு அந்த வீக்கான டைம்ல அவர் தலையை வெட்டலான்னு கிட்ட வந்துட்டான். தலையே போயிருப்போம் தாவீதுக்கு, அழிஞ்சே போயிருப்பாரு பாருங்களா, செத்தே இருப்பாரு. ஆனா பராமரிப்பின் அதிசயமாக அபிஷாயன்றதான் ஏற்ற சமயத்துல சில நேரங்கள்ல சினிமால வர மாதிரி தலை வெட்டுறதுக்கு இப்படி வரும்போது திடீர்னு வந்து காப்பாத்தின மாதிரி அபிஷாய் வந்து தாவீதை காப்பாத்தி அந்த ராட்சசனை ரெண்டு பேரும் சண்டை போட்டு அங்க கொண்டு போட்டான். அது ஒரு ராட்சச கதை வருது. அபிஷாய் தன் உயிரை பணைய வைத்து தன்னுடைய ராஜாவை காப்பாத்தினதாக பார்க்கிறோம். இன்னொரு ராட்சச 17வது வசனத்துல வருது. அந்த நேரத்துல ஒரு முடிவை எடுக்கிறாங்க 17வது வசனத்துல. என்ன, இன்னமே தாவீது போருக்கு வரக்கூடாது. அவரு இஸ்ரவேலுடைய வெளிச்சத்தை அவரு செத்துட்டாருன்னா இன்னுமே வழிகாட்டியா வெளிச்சமாக இருக்கிறார் இல்லைங்களா, இன்னொரு ஒரு இதை ஏற்படுத்துற அளவுக்கு அவர் இன்னும் போருக்கு வந்து அவர் செத்து போனாருன்னா என்ன ஆகும், நாடே சதர அடிக்கப்படுமே. அதனால அவரை பாதுகாக்கணும் என்பதற்காக இன்னுமே நீங்க வரக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆணையை எடுக்கிறாங்க. அவர் இன்னுமே டேஞ்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ண கூடாது, அதனால அவருக்கு ஒரு ஒரு ப்ராமிஸ் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த முதல் ராட்சசன் கதை. ரெண்டாவது ராட்சசன் பத்தி பார்க்கும் போது காப்ல ஷெபக்காய் அப்படின்றவன் வந்து அந்த ராட்சச சாப்பிடுறவன கொல்றான். கொல்றத நம்ம பார்க்கிறோம். பராக்கிரமசாலியில ஒருத்தனாக ஒன்னு கிரானிக்கல்ஸ் எண்ணாகமத்துல போட்டிருக்கு 4வது ஆகமத்துல. மூணாவது ராட்சசனை பத்தி 19வது வசனம் போட்டிருக்கு, படிங்க. அது அப்படின்றத இவனும் ஒரு பராக்கிரமசாலி, இவங்க பேர் எல்லாம் வர்றத நாம் பார்க்கிறோம். நாலாவது இன்னொரு பெரிய எல்லாம் கடைசியில தான் பெரிய ராட்சசன் வர மாதிரி அவனுக்கு ஒரு ஒரு கையிலயும் எத்தனை வரல, உங்களுக்கு எத்தனை வரல இருக்கு, 5 இருக்கு, அவனுக்கு 6 வரல கையிலயும் சரி கால்லயும் சரி 24 வர்ணங்களை வச்சுட்டு இருக்கான். பாருங்க வயரம் பெருசு, அவன் யாரையோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கலாம், ஞாபகப்படுத்துறதுல அவனுடைய தம்பி தான் கோலியாத்துடைய தம்பி இன்னொருத்தன் ரொம்ப பயங்கரமா சைஸ்ல வந்திருக்கிறான். அவனும் கோலியாத்துடைய ரத்தம் இருக்கிறவன் தான். இஸ்ரவேல வந்து தூஷணம் பண்ணான் கோலியாத் செஞ்ச மாதிரி தான். ஆனா அவன் ஷிமாய் என்றவன் வந்து அவனை வெட்டினான், அவனை அழித்தான். இதுல என்ன படிக்கிறோம், இது என்னங்க ராட்சசன் கொல்றாங்க கொல்றாங்கன்னு வருது, இது ஏங்க நமக்கு போட்டிருக்குன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி விசுவாசிகளாக நம்ம வாழ்க்கையில சொந்தது ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்துல ரட்சிப்புல நம்ம வளரணும்னா முன்னேறணும்னா பாவத்தை கொல்லாம நம்ம முன்னேற முடியாது இல்லைங்களா. நமக்கு அதை புரிந்து கொள்ளணும்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாடங்களாக நமக்கு இருக்கு. என்ன பாடங்களை நம்ம படிக்கிறோம், முதலாவது அந்த மாதிரி ஆண்டவருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா விசுவாசிகளாக நம்ம முதல்ல உணரணும் நம்ம ஒரு போர்ல இருக்கிறோம். பாவத்தை எப்போ பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமோ அப்பத்தான் அந்த போரை நம்ம உணர முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் பாவம் தான், எல்லாரும் பாவி, நீங்களும் பாவி, நானும் பாவி, டெய்லி சத்துக்கு வர்றது, வீட்டுக்கு போறது, பாவத்தை செய்யறது, இப்படியே தான் வாழ்க்கை போதும். எப்போ பாவத்தின கோரத்தை பாக்குறோமோ அதை சீரியஸா எடுத்துக்கிறோமோ இன்னுமே பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்றனோ அப்பதான் உங்களுக்கு ஒரு போர் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில இல்லைங்களா. போர் நமக்கு வாழ்க்கையில போர் இருக்கும். சில பேருக்கு அந்த சென்ஸே இல்லாம இருக்கிறது தான் வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறது இல்லை. நம்ம இந்த போர்ல நம்ம மிகப்பெரிய வேலை விசுவாசிகளாக ஒரு பக்கம் பாவத்தை கொல்லணும், இன்னொரு பக்கம் நம்ம பரிசுத்தத்துல வளரணும், அப்பதான் நம்ம முன்னேற முடியும். இந்த பாவத்தின் கோரத்தை நம்ம உணரும் போது, பாவத்துக்காக சண்டை போட ஆரம்பிக்கும் போது நம்ம உணரணும், நம்மள தொடர்ந்து தாக்குவதற்காக ராட்சசங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இது பாருங்கள, தொடர்ந்து 4 வசனங்களையும் மீண்டுமாக ஒரு போர் நடந்தது, மீண்டுமாக ஒரு ராட்சசம் வந்தான், மீண்டுமாக ஒரு போர் நடந்தது, மீண்டுமாக ஒரு ராட்சசம் வந்தான், வந்துகிட்டே இருக்கு. இந்த போர் திருப்பி திருப்பி தாவீது ஆரம்பத்துல ஒரு ராட்சசம் வாலிபமா கொன்னாரு, இப்ப அவருக்கு வயசாயிருச்சு, வயசான போதும் ராட்சசம் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது என்ன நமக்கு காட்டுது, இந்த போர் விசுவாச போர், பாவத்துக்கு விரோதமா நாம் செய்கிற போர். நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ஒரு வாரம் செய்வோம் அந்த போர், அதுக்கப்புறம் போர் முடிந்தது வெற்றோம் வென்றோம்னு நம்ம உட்காந்துடுறோம். இன்னொரு ராட்சசன் அடுத்த வாரம் வருவான்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. இது வாழ்க்கையெல்லாம் இருக்க வேண்டிய போர், இதுல நமக்கு ஓய்வே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரணுமா தொடர்ந்து ராட்சசங்க வருவாங்க, நமக்கு எஞ்சி இருக்கிற பாவத்தை நாம் தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு வாரம் நல்லா கொண்டுட்டோம், ஒரு வாரம் பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம், இன்னுமே போர் முடிஞ்சது வெற்றி வெற்றி அப்படி வரவே வராது. வாலிபமா இருக்கும் போதும் கோலியாத்து வந்தான், தாவீது வயசாகும் போதும் வந்தான். நம்ம பார்க்கிறோம் இது தொடர்ந்து செய்ய வேண்டியதான். பேதுரு என்ன சொன்னாரு, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் பிசாசு சுத்தி திரிவதுனா எப்பவும் இருக்கிறான் அவன். நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தூங்குங்க, விழித்திருங்க, விழித்து ஜாக்கிரையாக தெளிந்த புத்தியாக ஒரு போருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நீங்க இருங்க. பாருங்களேன் நம்ம இருக்கணுங்க. தாவீது காண்டி அப்படி இருந்திருந்தாருன்னா அவருக்கு வாழ்க்கையில அந்த விளைவு வந்திருக்குமா? நீங்க எத்தனையோ வளைவுகளா கிறிஸ்தவர்களா கஷ்டப்படுறீங்க, நீங்க காண்டி இப்படி வாழ்ந்திருந்தா எவ்வளவு முன்னேறி இருக்கலாம், எத்தனை பாவத்தின் விளைவுகளை உங்க வாழ்க்கையில தப்பிச்சு இருக்கலாம். ஏன் கேர்லஸ் ஆயிரம், இது போர் என்று கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம உணர்றது இல்ல. இந்த வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து வளரணும்னா ராட்சசங்களை கொண்டுகிட்டு தான் இருக்கணும். நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம், நமக்கு தடை பண்ற பாவம் இல்லங்க, அது திருப்பி திருப்பி வருதே. போன வாரம் தான் கொண்டு ஐயோ போங்க அழுத்து போறது, அழுத்து போக முடியாது, அழுத்து போய் டயர்ட் ஆனோம்னா என்ன ஆகும்? ஓவன் என்ன சொன்னாரு, பாவத்தை நீ கொல்லலன்னா அது உன்ன கொன்னுடும். தாவீது டயர்டா உக்காந்தாரு பாவம், ஐயோ வயசான தாத்தா போட்டான்னு விட்டானா அந்த ராட்சச, சான்ஸ் கிடைச்சிச்சு வெட்டுவோன்னு வந்தான் பாருங்க. பாவத்தை நம்ம கொல்லலன்னா அது நம்மள கொண்டுடல. நீ தெரியுமா அது உங்களை கொண்டுகிட்டு இருக்குன்னு, இல்ல ஒன்னும் பாவத்தை செய்ய நானும் உங்ககிட்ட வம்பு வலிக்க மாட்டேன், எங்கேயும் நீ வம்பு வலிக்காதன்னு பாவம் செய்யாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய கொண்டுகிட்டே வந்து தாவீதுக்கு கொஞ்ச நாள் கொண்டுகிட்டே வந்து திடீர்னு அவனை பாவத்துல விழுவைச்ச மாதிரி உங்களை பாவம் விழுவைக்காம இருக்காரு. அது சும்மா இருக்காது, பாவத்தினுடைய பின்னாடி போனோம்னா பின்னாடி போயிட்டே இருக்கிறோம் அர்த்தம். நம்ம அதை கொண்டுகிட்டா தான் முன்னாடி போக முடியும். பாருங்களேன் ஓவன் சொன்னார்லயா, பாவத்தை கொல்லலன்னா கொல்ல முடியாது. நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்போ வீக் ஆகுறோமோ, ஸ்பிரிச்சுவலா நம்முடைய தற்காப்பை எப்போ விடுறோமோ, பலவீனமா எப்போ உக்காடுறோமோன்னு பாத்துக்கிட்டு இருக்காது. பார்த்த உடனே அது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க கவனிச்சு பாருங்க. என் வாழ்க்கை நான் பாக்குறேன், பொதுவ பிரேயர் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு வசன பிரசங்கம் பண்ணிட்டுலாம் ஒன்னும் இல்ல. ஒரு சில நேரங்கள ரொம்ப வேலை, உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டு, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, டயர்டா இருக்கும் போதுதான் ஒரு ராட்சச வந்து நிற்பான். உங்களுக்கு வந்து நிக்கலாம் சரி, எனக்கு வந்து நிற்பான், அப்பதான் ரொம்ப சோர்வு, ரொம்ப டயர்ட், ஐயோ போப்பா அப்படின்னு ஒருத்தன் நிற்பான் இல்லைங்களா, அப்பதான் வந்து நிற்பான். அப்பதான் நம்மள தாவீதுக்கும் ஐயோ போப்பான்னு சொல்லி வார்க்கும் போல ஒன்னும் இல்ல, ரொம்ப டயர்டா கட்டில இருந்து எழுந்திரிச்சு மத்தியானம் வந்தாரு, விழுந்தா இருப்பாருங்க. நம்ம பாவத்தை கொள்ள நம்ம வீக்கா இருக்கும் போதுதான் நம்மளை அழிக்க, நம்மளுக்கு விழுவ வைக்க, நம்ம ஆதாயம் எடுக்க அந்த இது வரும். எத்தனை வாட்டி இருப்பாருங்க, தாவீது எவ்வளவோ பிலிஸ்தியர்களை வீழ்த்தி அவர்களை பலவீனப்படுத்தி இருந்தாலும் அவங்க பெரிய கூட்டமா இல்ல, அவங்க எப்ப தெரியுமா எந்திரிச்சு வராங்க, எப்ப அவங்களுக்குள்ள ஒரு ராட்சசம் வந்துடுறானோ அப்ப வந்துருவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஜனங்க, ஒரு ராட்சசம் வந்தா அவங்களுக்கு தைரியம் வந்துருது, ஒரு ராட்சசம் வந்தா அவங்களுக்கு தைரியம் வந்துருது, சூழ்நிலை வந்தா அவங்களுக்கு தைரியம் வந்துரு. சாத்தம் அப்படித்தாங்க, எப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எஞ்சி இருக்கிற பாவத்துக்கோ ஒரு சூழ்நிலைக்கோ இடம் கொடுக்கறோமோ அது நம்ம வாழ்க்கையில ராட்சசமா. அது சின்ன விஷயம்தான் இருக்கலாம், வரும்போது சின்னதா தான் தெரியலாம், அது ஒண்ணும் பெருசு இல்ல. நீங்க பாவம் வரும்போது சின்னதா தானே வருது, நம்ம அது இடம் கொடுத்து அதுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அது வளர்ந்து வளர்ந்து நம்மளையே கவிர்க்க பாக்குற ராட்சசமா வந்து நிக்கிறது. பாருங்க பாவம் அப்படித்தான வேலை செய்து, சின்னதா தான் வருது, அது அதுக்கு இடம் கொடுக்க 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 ஐயோ இந்த அளவுக்கு வரோம் நம்ம யோசிக்கலையே. ராட்சசம் வரும்போது, ஏன்னா ஏசு நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், பாவத்துல அதை நெரிச்சுக்கிட்டு வாழ்ற வல்லமை இருக்கு, அது எப்போ இடம் கொடுக்கறோமோ ஜெயண்டா வளர அதை விட்டுறோம். ஜெயிண்டா இருக்கும் போது, ஜெயிண்ட் இருக்கும் போது தான் அவங்களுக்கு பவர் வருது பிலிஸ்தியர்களுக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில், இது வாழ்க்கையெல்லாம் போராட வேண்டிய போராட்டம், இதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய போராட்டம். தாவீது களைப்படைஞ்ச மாதிரி எப்போ களைப்படையிறமோ சில நேரங்களில் பாருங்க. இன்னொரு பாடத்தையும் நம்ம இதுல படிக்கணும், இதெல்லாம் த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பாடங்க. தாவீது எவ்வளவுதான் களைப்படைஞ்சாலும் அந்த வாரை விட்டு அவர் போகல பாருங்க. எனக்கு டயர்டாயிருச்சு நான் போறேன்னு ஓடிட்டாரா? அவர் பலவீன அடைஞ்ச போதும் தைரியமா அங்க நின்னு தன்னுடைய இடத்துல ஆண்டவர் கொடுத்த இடத்துல அவர் நின்னதுனால கடவுள் ஏற்ற நேரத்துல அவருக்கு உதவி அமைச்சார். நம்மளும் நம்முடைய இந்த போர்ல சில நேரங்கள்ல டயர்ட் ஆயிடலாம், அந்த போர்ல விட்டு வெளியே போயிட்டோம்னா தோத்துட்டோம்னு அர்த்தம். இந்த போரை விட்டுட்டு இல்ல, பாவமா அது அதுகிட்ட சண்டை போடுறதா, ஐயோ போ சோதனையா, சரி போ செஞ்சிருப்போ, தப்ப செஞ்சிருப்போ, போரே இல்ல உங்களுக்கு, அந்த வாரே இல்ல, பிசாசோடு ஒன்னா போய் ஆவிக்குரிய ஜீவனே இல்ல உங்களுக்கு, சமாதானமா போயிடலாம். ஆனா அந்த போர்ல எவ்வளோ பலவீனமானாலும் தொடர்ந்து அந்த போர்க்களத்துல நான் நிற்பேன்னு நின்னீங்கன்னா ஏற்ற சமயத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது இல்லை. சோதனை எவ்வளவுதான் நம்மள தாக்கி நம்மள விழுத்துற அளவுக்கு அழுத்த வெட்டுற அளவுக்கு அந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் இன்னமும் நான் போராடுவேன்னு சில நேரங்கள் இருக்கும்போது நமக்கு எங்க இருந்தான் வரும்போது தெரியலையே சுக்கம் அப்படி வரலையா கெத்தமில்லை தோட்டத்துல அவருக்கு முடியல தேவதூதன் உடனே வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி நமக்கும் உதவி வருது. தாவீதுக்கு பாருங்க சோதனை நேரத்துல அவருக்கு அப்படி வந்துச்சு. இந்த போர்ல இன்னொன்னும் கத்துக்கணும், அபிஷாய் பலவீனமா இருந்தாலும் இந்த போர்ல எவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த போர்ல உதவி தேவை இல்லைங்களா. பலவீனமா இருக்கிற நேரத்துல மத்தவங்களுடைய ஜபம் தேவை. பிரதர் இந்த மாதிரி போர் இந்த மாதிரி போராட்டுறது அதெல்லாம் நம்ம செய்யறோமா? அதெல்லாம் செய்யறதுல நெல்பாவே இருந்துட்டு போயிடும். இதுக்கு எனக்கு சோதனை இருக்கு, எனக்காக ஜபம் பண்ணுங்க, இந்த பாவத்துல நான் போராடுறேன், எனக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு சில ஒருத்தருடைய ஜபமும் ஹெல்ப்பும் தேவை. இந்த எப்பனா பாவத்துல விழுந்து தவறி போராட போராடி முடிஞ்ச பிறகுதான் வருது விலகல வச்சுக்கிட்டு கையில. அந்த சோதனை வரும்போதே எனக்கு இந்த மாதிரி சோதனை வருதுங்க பாஸ்டர், இதுல இருந்து நான் எப்படி தப்புறது? நம்ம பேசிக்கிறோமா வருதே இல்ல அப்படி யாரும் ஆலோசனை கேட்க இல்லைங்களா. நம்ம ஒவ்வொருத்தருடைய உதவி தேவை. ஏன்னா நீங்க போராடுற போராட்டல நானும் இருக்கிறேன், அந்த போர்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய உதவி எவ்வளவுதான் முதிர்ந்திருந்த தாவீதுக்கும் அபிஷேக உதவி தேவைப்படுது. நம்ம எல்லோரும் இந்த போராட்டத்துல போராடணும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை நீங்க படிப்போம், அதை நான் எடுத்திருக்கேன்னா 1 Timothy 6 பாத்தீங்கன்னா 11:12 நம்ம மென்ஸ் மீட்டிங்ல படிக்கிறோம்.
நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போர் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கு. அந்த போர்ல என்ன செய்யணும்? இவர் பவுல் சொல்றாரு, தேவ மனுஷனே ஒரு சில காரியங்கள் இருந்து நீ விட்டு விலகி ஓடணும். எதுல விட்டு ஓடணும்? அந்த பகுதியில பார்க்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசைய விட்டு விலகி ஓடு, வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடு, வாலிப இச்சைகளை விட்டு விலகி ஓடு. ஏன்னா அதுல இருந்தெல்லாம் நின்றுட்டு போர் செய்ய முடியாது, அதெல்லாம் விழுந்துருவ நீ, அதெல்லாம் ராட்சஸ் அல்ல, அதை விட்டு நீ விலகி ஓடு. சில காரியங்களை விட்டு நீ விலகி ஓடணும், நீ என்னத்தை பின்பற்றணும்ன்றாரு. நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நித்திய ஜீவனையும் அதை பின்பற்றி ஓடணும். நான் விசுவாசத்துல வளரணும், நீதியில வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், இன்னும் இதெல்லாம் எனக்குள்ள வளரணும்னு அது ஓடும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வர்றதுனால நடக்காது. தீர்மானமாக உறுதியாக முயற்சி செய்யுது இல்லைங்களா. ஒரு வெயிட்ட குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும்னா நம்ம நல்லா தூங்கிட்டே இருந்தா வந்துருமா? இல்ல, தீர்மானம் பண்ணி உறுதியோடு எந்திரிச்சு முயற்சி எடுத்து எவ்வளவோ ஜாக்கிரதையா அதெல்லாம் முயற்சி எஃபோர்ட் எடுத்தா தானே வருது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துராது, நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு போறதுனால இல்ல. நம்ம தீர்மானமான முயற்சி, இன்னமே நான் இதை செய்ய மாட்டேன், இன்னமே பாவத்தின் கோரத்தை நான் பார்த்தாச்சு, தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தாச்சு, இன்னும் என்னமே என் அப்பாவாக பிள்ளையாக வாலிபனாக என் வாழ்க்கையில இந்த பாவம் தான் கெடுத்துரும், சாபமா கசப்பா நிரப்பிடும், இன்னமே அந்த பாவத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஐ வில் வார் அகேன்ஸ்ட். இதெல்லாம் இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி இதுல நான் வளர பார்ப்பேன்ற ஒரு தீர்மானத்தோடு நம்ம வளரும் போதுதான் நம்ம ஆண்டவருடைய சுதந்திரங்களை அனுபவிக்க முடியும். ஜெபம் செய்யலாம்.